அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றும் உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி சேவையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 6 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் 13 அலகான திருக்குறள் பகுதியில் செய் நன்றி அறிதல் என்ற பாடப்பரப்பினையே கற்கவிருக்கின்றோம். தரம் 6 13 அலகு திருக்குறள் பகுதியில் செய் நன்றி அறிதல் என்ற அதிகார பாடப்பரப்பினையே கற்கவிருக்கின்றோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தரம் 6 தமிழ் புத்தகத்தில் செய் நன்றி அறிதல் என்ற பாடப்பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடத்தினை கவனமாக செவிமடுத்து விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறு கவனமாக செவிமடுப்பதன் மூலம் வினாக்களுக்கு உங்களால் இலகுவாக விடையளிக்க முடியும். சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் என்று. எம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விடயம். திருக்குறளின் நூலாசிரியர் திருவள்ளுவர். இப்பொழுது திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்தை தந்துவிட்டு பாடத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். திருக்குறள் இது ஓர் நீதி நூல். அதாவது அறக்கருத்துக்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஓர் நீதி நூல் திருக்குறள். இந்த நூல் தோற்றம் பெற்ற காலத்தினை பார்த்தோமாக இருந்தால், தமிழ் இலக்கிய வரலாற்று காலப்பகுதியிலே சங்க மருவிய காலப்பகுதியிலே இத்திருக்குறள் தோற்றம் பெற்றது. திருக்குறள் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சங்க மருவிய காலமாகும். இத்திருக்குறள் நூலானது உலக புகழ் பெற்ற தமிழ் நூலாகும். அதாவது உலகத்தார் அனைவரும் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கள் அமையப்பெற்ற ஓர் நூலாகும். இந்நாட்டவருக்கும் இச்சமயத்தவருக்கும் எவ்வயதினருக்கும் எக்காலத்தினருக்கும் ஏற்ற பொதுவான கருத்துக்களை தந்த நூல் என்றபடியால் இதனை உலக பொதுமறை என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றது. இந்நாட்டவருக்கும் இச்சமயத்தவருக்கும் எவ்வயதினருக்கும் எக்காலத்தினருக்கும் ஏற்ற பொதுவான கருத்துக்களை தந்த நூல் என்றபடியால் இதனை உலக பொதுமறை என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றது. இந்நூல் சங்கமரவிய காலத்துக்குரிய நூல் என்றபடியால் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. சங்கமரவிய காலத்துக்குரிய நூல் என்றபடியால் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளுக்கு பல பெயர்கள் காணப்படுகின்றன. முப்பால் நூல், அதில் முதலாவது முப்பால் நூல். முப்பால் நூல் என்றால் 3 பால்களாலும் கருத்துக்களை வகுத்து கூறுகின்ற நூல் என்றபடியால் முப்பால் நூல் என்று அழைக்கப்படுகின்றது. முப்பால் என்றால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அடுத்ததாக இந்த நூலுக்கு பெயர் பொய்யாமொழி. பொய்யாமொழி, பொய்யாமொழி என்பது என்றைக்குமே பொய்த்து போகாத மொழியை கொண்டதினால் பொய்யாமொழி என்று அழைக்கப்படுகின்றது. என்றுமே பொய்த்து போகாத மொழியை கொண்டதினால் பொய்யாமொழி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக உத்தரவேதம். திருக்குறளின் இன்னொரு பெயர் உத்தரவேதம். தமிழ்மறை, பொதுமறை என பல்வேறு பெயர்களால் திருக்குறள் சிறப்பித்து அழைக்கப்படுகின்றது. முப்பால் நூல், பொய்யாமொழி, உத்தரவேதம், தமிழ்மறை, பொதுமறை போன்ற பல்வேறு பெயர்களால் திருக்குறள் சிறப்பித்து அழைக்கப்படுகின்றது. மாணவர்களே, அடுத்ததாக குறளை பார்த்தோமாக இருந்தால், 7 சொற்களை கொண்டு 2 அடிகளால் ஆன அமைப்பு முறையை கொண்டு காணப்படுகின்றது. 7 சொற்களை கொண்டு 2 அடிகளால் ஆன அமைப்பு முறையை கொண்டு காணப்படுகின்றது. அதில் முதல் அடியில் நான்கு சொற்களும் இரண்டாவது அடியில் மூன்று சொற்களும் காணப்படுகின்றன. இரண்டு அடிகளால் ஏழு சொற்களை கொண்டு அமையப்பெற்றதே இத்திருக்குறளாகும். இரண்டு அடிகளால் ஏழு சொற்களை கொண்டு அமையப்பெற்றதே திருக்குறளாகும். திருக்குறள் வெண்பாயாப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது மூன்று பெரும் பிரிவுகளால் வகுக்கப்படுகின்றது. முதலாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 133 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. ஒரு அதிகாரத்தில் 10 குறள்கள் வீதம் அமையப்பெற்றிருக்கின்றன. எனவே 133 அதிகாரங்களுக்கும் 10 குறள்கள் வீதம் பார்த்தோமாக இருந்தால் 1330 குறட்பாக்களை கொண்டு அமையப்பெற்றிருக்கிறது திருக்குறள் நூல். 1330 குறட்பாக்களை கொண்டு அமைந்திருக்கின்றது. எனவே மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாம் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் பார்த்தோம். இப்பொழுது நாம் எமது பாடத்திற்குள் செல்லலாம். மாணவர்களே, நாங்கள் கற்கவிருக்கும் அதிகாரமானது செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல். செய் என்பது செய்த, நன்றி என்பது உதவி, அறிதல் என்பது எப்பொழுதும் நினைத்திருத்தல் அல்லது எப்பொழுதும் நினைத்தல். செய் நன்றி அறிதல், அதாவது செய்த உதவியை என்றும் மறவாமல் மனதில் நினைத்திருத்தல் என்பதாகும். செய்த உதவியை என்றும் மறவாமல் மனதில் நினைத்திருத்தல் என்பதாகும். தமக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமையே செய் நன்றி அறிதலாகும். தமக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமையே செய் நன்றி அறிதலாகும். அடுத்ததாக மாணவர்களே, திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமும் அதிகார வைப்பு முறைக்கேற்ப ஏதோ ஒரு தொடர்பின் அடிப்படையில் அடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரமும் அதிகார வைப்பு முறைக்கேற்ப ஏதோ ஒரு தொடர்பின் அடிப்படையில் வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தின் அதிகார வைப்பு முறையை நோக்குவோமாக இருந்தால் இனியவை கூறி இல்லறம் வலுவாதவர்களுக்கு செய் நன்றி அறிதல் அவசியம் என்பதனால் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின்னே செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின்னே செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இனிய சொற்களை பேசி ஒருவன் தன்னுடைய இல்லறத்தை பிழையில்லாமல் நடத்த வேண்டுமென்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று செய் நன்றி அறிதலாகும். எனவேதான் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின் இந்த செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரம் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த அதிகார வைப்பு முறையாகும். மாணவர்களே, நாம் இப்பொழுது செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தின் முதலாவது குறளை பார்ப்போம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இப்பொழுது குறளின் விளக்கத்தை பார்ப்போம். மாணவர்களே, செய்யாமல் செய்த உதவிக்கு, இங்கு செய்யாமல் என்பது ஒருவன் எப்பொழுதுமே ஒருவனுக்கு எவ்வித உதவியும் செய்யாத நிலையில். இதனை தான் செய்யாமல் என்ற சொல் குறிக்கின்றது. அடுத்ததாக செய்த உதவிக்கு, தான் எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் அவன் தனக்கு செய்கின்ற உதவிக்கு செய்த உதவிக்கு. வையகம் என்றால் பூமி, மண்ணுலகம். வானகம் என்றால் விண்ணுலகம். அவ்வாறு அவன் தனக்கு செய்கின்ற உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் அந்த உதவிக்கு ஈடாகாது. எனவே மண்ணுலகம் விண்ணுலகம், மண்ணுலகம் விண்ணுலகத்தை விட அவன் செய்த உதவி உயர்வானதாக காட்டி நிற்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை. தான் எவ்வித உதவியும் செய்யாத போதும் தனக்கு ஒருவன் செய்கின்ற உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாக மாட்டாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. மாணவர்களே, நாம் இப்பொழுது இரண்டாவது குறளினை பார்ப்போம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி, அதாவது ஒருவனுக்கு இறுதி வந்த காலத்தில் ஒருவன் செய்த உபகாரம் சிறிதெனினும் ஞாலத்தில் மானப் பெரிது. பார்க்கும்போது அந்த உபகாரம் சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட அக்காலத்தை நோக்க அது மண்ணுலகத்தை விடவும் மிகவும் பெரியது. அதாவது ஒருவனுக்கு இறுதி வந்த காலம் எனப்படுவது தனக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படும் நேரத்தில், தனக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படும் நேரத்தில் ஒருவன் வந்து செய்கின்ற உதவியானது மிகவும் சிறியதாக இருக்கின்ற போதிலும் அவ்வுதவியானது ஞாலத்தில் மானப் பெரிது. ஞாலத்தை விட, அதாவது இந்த மண்ணுலகத்தை விட மிகவும் பெரியதாக எண்ணப்பட வேண்டியது என்கிறார் வள்ளுவர். காலம் கருதி செய்யப்படுகின்ற உதவியின் உயர்நிலையை காட்டுகிறார் வள்ளுவர். காலம் கருதி செய்கின்ற உதவியின் உயர்நிலையை காட்டி நிற்கின்றார். ஞாலம் என்பது பூமி, மானப் பெரிது என்பது மிகப் பெரியது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ஒருவன் காலத்தில் செய்த நன்றி சிறிதாயினும் அது செய்யப்பட்ட காலத்தை நோக்கின் அவ்வுதவி இந்த நில உலகத்தை விட மிக பெரியதாக காணப்படும் என்கிறார். மாணவர்களே, நாம் மூன்றாவது குறளை பார்ப்போம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின், இவருக்கு இதனுடைய பொருள், இவருக்கு இது செய்தால் இன்னது பயக்கும் என்று ஆராய்தல் இளராக செய்த உதவியாகிய ஈரமுடமையை ஆராயின் நன்மை கடலின் பெரிது, அதன் நன்மை கடலிலும் பெரிது. மாணவர்களே, இங்கு பயன் என்பதும் நன்மை, நயன் என்பதும் நன்மையை குறிக்கும். பயன் நயன் இரண்டுமே நன்மையை குறித்து நிற்கின்றது. பயன் தூக்கார் என்பது பயனை எதிர்பாராமல், எவ்வித பயனையும் எதிர்பாராமல். பயன் தூக்கார் செய்த உதவி நன்மையை எதிர்பாராமல் செய்கின்ற உதவியின் நன்மையை ஆராய்ந்தால் அது கடலிலும் பெரியதாக கொள்ளப்படும். ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்யும் போது, ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்யும் போது நாம் இவருக்கு இந்த உதவியை செய்தால் எமக்கு இந்த நன்மை கிடைக்கும் என்று எண்ணாது, எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்கின்ற உதவியின் நன்மை கடலை விட பெரிது என்கிறார் வள்ளுவர். பயனை எதிர்பாராமல் ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி, அந்த உதவியின் நன்மை கடலை விட பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. மாணவர்களே, இந்த குறளின் மூலம் வள்ளுவர் கூற விளைவது, பயனை எதிர்பாராமல் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த உதவி கடலை விட பெரியதாக போற்றப்படும் என்கிறார். பயனை எதிர்பாராமல் உதவி செய்ய வேண்டும், ஏனென்றால் அந்த உதவி கடலை விட பெரியதாக போற்றப்படும் என்கிறார். அடுத்ததாக நாங்கள் நான்காவது குறளை பார்ப்போம். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். மாணவர்களே, திணை என்பது மிகவும் சிறிய ஒரு தானியம். பனை என்பது பனை மரம். இது பல வகையான நன்மைகளை தரக்கூடியது. ஒருவர் திணை அளவு உதவி செய்திருந்தாலும் அவ்வுதவியை திணையின் அளவாக கருதாமல் பனையின் அளவாக கருதுவார் அதன் பயனை அனுபவித்தவர். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். ஒருவர் சிறிய உதவியை எங்களுக்கு செய்திருந்தாலும் அது சிறிய ஒரு உதவியாக எண்ணாது, அதனை பேருதவியாக எண்ணக்கூடியவர் யார் என்று கேட்டால், அந்த பயனை அனுபவித்தவர். பயனை அனுபவித்தவர் அதை சிறிய உதவியாக கருதாமல் பெரும் உதவியாக பெரிய உதவியாக கொள்வர் அதனை பயனை அனுபவித்தவர். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது ஐந்தாவது குறளை பார்ப்போம். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாழ்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாழ்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாழ்வின் வரைத்து. உதவி வரைத்தன்று அன்று கைமாறான உதவி காரணத்தாலும் பொருளாலும் காலத்தாலும் ஆகிய மூவகையாலும் முன் செய்த உதவி அளவில்லை. உதவி வரைத்தன்று அன்று கைமாறான உதவி ஏதாவது ஒரு காரணத்தாலும் அல்லது பொருளாலும் அல்லது காலத்தாலும் இந்த மூவகையாலும் இதற்கு முன் செய்த உதவி அளவில்லை. உதவி செய்யப்பட்டார் சாழ்வின் வரைத்து. அதனை செய்வித்துக் கொண்டவர், அந்த உதவியினை செய்வித்துக் கொண்டவர் தம் தகுதி அளவுடையதாகும். சாழ்வு என்பது தகுதி. இக்குறள் கூறுகின்ற விடயத்தை பார்த்தோமாக இருந்தால், உதவிக்கு அளவில்லை, உதவிக்கு அளவில்லை, உதவிக்கு வரையறை இல்லை. யார் எந்த உதவியை பெற்றுக்கொண்டாரோ அவரது தகுதியின் அளவை உடையதாகும். உதவிக்கு அளவில்லை, யார் அந்த உதவியை பெற்றுக்கொண்டாரோ அவரது தகுதியின் அளவை உடையதாகும் அந்த உதவி. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சாழ்வின் வரைத்து. இப்பொழுது ஆறாவது குறளை பார்ப்போம். மறவற்க மாசற்றார்க்கு எண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவற்க மாசற்றார்க்கு எண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. மறவற்க என்பது மறக்க கூடாது. மாசற்றார் குற்றமற்றவர். துறவற்க விடாதொழிக. கேண்மை நட்பு. மறவற்க என்பது மறக்கக்கூடாது, மாசற்றார் என்பது குற்றமற்றவர், துறவற்க விடாதொழிக, கேண்மை என்பது நட்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. மாசு அற்றவர் என்றால் குற்றம் அற்றவர். அப்ப மறவற்க மாசற்றார் கேண்மை என்பது எப்பொழுதும் மறக்கக்கூடாது. குற்றமற்றவர்களுடைய நட்பை எப்பொழுதும் மறக்கக்கூடாது, குற்றமற்றவர்களுடைய நட்பை. அதே போல துறவற்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. துன்பக்காலத்தில் தனக்கு பற்றுக்கோடானவரது நட்பை விடாதொழிக. இங்கு பற்றுக்கோடானவர் என்பவர் உதவி செய்தவர், துன்பக்காலத்தில் எமக்கு உதவியவர். துன்பக்காலத்தில் தனக்கு உதவியவர்களுடைய நட்பை விடாதொழிக, விட்டு விடாதீர்கள், என்றுமே விட்டு விடாதீர்கள். எனவே மாணவர்களே, துன்பக்காலங்களில் எமக்கு உதவியவர்களின் நட்பையும் அறவொழுக்கங்களில் சிறந்து விளங்குபவர்களின் நட்பையும் நாம் எப்பொழுதும் விட்டுவிடலாகாது. பற்றி பிடித்துக் கொள்ளல் வேண்டும், அவர்களது நட்பை பற்றி பிடித்துக் கொள்ளல் வேண்டும். நாம் யாரோடு நட்போடு இருக்க வேண்டும் என்பதை இக்குறளினூடாக வள்ளுவர் எடுத்துக் காட்டுகிறார். யாரோடு? அறவொழுக்கத்தில் சிறந்து விளங்குகிறவர்கள், துன்பத்தில் எமக்கு உதவியவர்கள். இவர்களது நட்பை நாம் எப்பொழுதும் விட்டுவிடலாகாது. மாணவர்களே, அடுத்ததாக நாம் குறள் ஏழை பார்ப்போம். குறள் ஏழை பார்த்துவிட்டு வருவோம். எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. மாணவர்களே, நாம் குறளினை கொண்டு கூட்டி வாசித்தால் பொருளை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். கொண்டு கூட்டுதல் என்பது சரியான ஒழுங்குமுறையில் வைத்து வாசித்து பார்க்க வேண்டும். கொண்டு கூட்டி வாசிக்கும் போது இம்முறையில் அமையும். எவ்வாறென்றால், தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு, எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர். தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு, எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர். இங்கு விழுமம் என்றால் துன்பம், விழுமம் என்றால் துன்பம், துடைத்தவர் என்றால் நீக்கியவர், உள்ளுவர் என்றால் நினைப்பர். விழுமம் என்றால் துன்பம், துடைத்தவர் என்றால் நீக்கியவர், உள்ளுவர் என்றால் நினைப்பவர். எனவே தம் கண் விழும் துடைத்தவர் நட்பு, தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்முடையே எய்திய துன்பத்தை நீக்கியவருடைய நட்பினை, தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கியவருடைய உறவை, தமக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கியவர்களுடைய உறவை எழுமை எழுப்புறப்பும் உள்ளுவர். எழுமையிலுடைய தம் ஏழு பிறப்பிலும் நினைப்போர் நல்லவர். தமக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அல்லது தமக்கு ஏற்பட்ட துன்பத்தினை போக்கியவரது உறவை அல்லது நட்பை தம்முடைய ஏழு பிறவியிலும் மறவாமல் நினைப்பவர் நல்லவர் என்று கூறப்படுகின்றது. எனவே நல்லவர் என்றால் யார் என்றால், தமக்கு ஏற்பட்ட துன்பத்தினை போக்கியவரது நட்பை தம்முடைய ஏழு பிறவியிலும் மறவாமல் நினைத்திருப்பவரே நல்லவர். எனவே மாணவர்களே, எங்களுடைய துன்பமான காலத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய துன்பத்தை நீக்கியவர்களை எங்களுடைய ஏழு பிறவிகளிலும் மறத்தல் கூடாது என்பதை அழகான முறையில் எடுத்து எம்புகிறார் வள்ளுவர் பெருந்தகை. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. மாணவர்களே, இப்போது எட்டாவது குறளை பார்ப்போம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று. ஒருவன் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவருக்கு அறமன்று. ஒருவன் முன் செய்த நன்மையை மறப்பது ஒருவனுக்கு அறமன்று. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அவன் செய்த தீமையை செய்த பொழுதே மறப்பது அறமாகும். ஒருவன் செய்த தீமையை அவன் செய்த பொழுதே மறப்பது அறமாகும். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, நன்றி மறப்பது நன்றன்று. ஒருவன் செய்த நன்றியை மறப்பது நன்றன்று, நல்லதல்ல. அடுத்ததாக, நன்றல்லது நன்றல்லது எனும் போது நன்று அல்லது நன்மையானது அல்லது நன்மையான அல்லது என்னும் போது அது தீமையே குறிக்கும். நல்லவை இல்லை, நல்லவை இல்லை என்றால் அது தீமையானது தானே. நன்றி மறப்பது நன்றன்று. ஒருவன் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அதே நேரம் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்மையானது அல்லாததை, அதாவது ஒருவர் செய்த தீமையானதை செய்த மாத்திரத்திலேயே மறப்பது நன்று. எனவே ஒருவர் செய்த நன்றியை மறப்பது அறமன்று, ஒருவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவது அறமாகும் என்கிறார் திருவள்ளுவர். அறம் எனப்படுவது ஒருவர் செய்த நன்றியை மறக்காமல் இருப்பது போல, அறம் எனப்படுவது ஒருவர் செய்த நன்றியை மறக்காமல் இருப்பது போல அவர் செய்த தீமையை மறந்து விடுவதும் அறமாக கொள்ளப்படுகின்றது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்ததாக 9வது குறளை கவனியுங்கள். கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்றண்ணா இன்னா செய்யினும், தமக்கு முன் ஒரு நன்மை செய்தவர் பின் கொன்றாலொத்த இன்னாதவைகளை செய்தாராயினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அவையெல்லாம் அவர் செய்த நன்மையொன்றை நினைக்க தீமையெல்லாம் கெட்டுவிடும். ஏற்கனவே எமக்கு ஒருவர் நன்மை செய்திருக்கிறார், இப்பொழுது தீமை செய்கிறார் என்றால் அவர் செய்த தீமை, அவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கும் பொழுது உடனே அது இல்லாது போய்விடும், கெட்டுவிடும் என்கிறார். இன்னா என்றால் தீமை, உள்ள என்றால் நினைக்க. இன்னா என்றால் தீமை, உள்ள என்றால் நினைக்க. ஒருவர் எமக்கு முன்பொரு நாளில் நன்மை செய்திருக்கிறார், அவரே பிறகொரு நாளில் எம்மை கொள்வதற்கு சமனான தீமையொன்றை செய்கிறாரெனில் அவர் ஏற்கனவே எமக்கு செய்த நன்மையை நினைக்க இப்பொழுது அவர் செய்த தீமை இல்லாது அழிந்துவிடும் என்கிறார். ஒருவர் தமக்கு முன்பொரு நாளில் நன்மை செய்திருக்கிறார், அவரே பிறகொரு நாளில் எம்மை கொள்வதற்கு சமனான தீமையொன்றை செய்கிறாரெனில் அவர் ஏற்கனவே எமக்கு செய்த நன்மையை நினைக்க இப்பொழுது அவர் செய்த தீமை இல்லாது அழிந்துவிடும் என்கிறார். அவர் செய்த தீமை எப்போது கெட்டுவிடும் என்றால் அவர் செய்த நன்மையொன்றை நினைக்கும் மாத்திரத்திலேயே அவர் செய்த தீமை கெட்டுவிடும். இப்போது அவர் எமக்கு தீமை செய்தாலும் அவர் எமக்கு முன்பு செய்த நன்மையை, நன்றியை மறப்பலாகாது, மறத்தலாகாது என்கிறார் வள்ளுவர். இப்பொழுது அவர் நமக்கு தீமை செய்தாலும் அவர் முன்பு எமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறத்தலாகாது என்கிறார் வள்ளுவர். அதுவும் எவ்வாறான தீமை என்றால், எங்களை கொள்ளுவதற்கு சமனான தீமையாக இருந்தாலும், எவ்வளவு பாரிய தீமையாக இருந்தாலும் அவர் முன்பு செய்த நன்றியை நாம் எப்போதும் மறத்தலாகாது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். மாணவர்களே, இப்பொழுது 10வது குறளை, அதாவது இறுதி குறளை பார்ப்போம். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், பெரிய அறங்களை சிதைத்தாருக்கும் பாவத்திலிருந்து நீங்குவதற்கு வாயில் உண்டாம். உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு, ஒருவன் செய்த நன்றியை சிதைத்த மகனுக்கு பாவம் நீங்கும் வாயில் இல்லை, அவனால் பாவங்களிலிருந்து தப்பிக்க முடியாது. இக்குறளின் பொருளை பார்த்தால், எவ்வகையான தர்மங்களை அளித்தவர்களுக்கும் தப்பித்துக் கொள்ள வழிகள் உண்டாம். ஆனால் செய் நன்றி மறப்பவர்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை என்கிறார். மாணவர்களே, மிகவும் சிறந்த கருத்து நிறைந்த குறளாக இக்குறளை கொள்ள முடியும். எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம். எவ்வளவு பெரிய தர்மங்களை சிதைத்தவனுக்கு கூட அவனுடைய பாவங்களிலிருந்து விடுபட வழிகள் இருக்கின்றனவாம். ஆனால் உய்வே இல்லை, தப்பிக்க வழியே இல்லை. யாருக்கு? தன்னுடைய பாவத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லை யாருக்கென்றால், செய் நன்றி கொன்ற மகற்கு, ஒருவன் செய்த நன்றியை மறந்தவனுக்கு. எனவே மாணவர்களே, செய் நன்றி மறந்தவனுக்கு ஏற்படுகின்ற துன்ப நிலையை எடுத்துக்காட்டுகிறார் வள்ளுவர். பாவங்களிலிருந்து விடுபட முடியாவிட்டால் அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பான். அந்த பாவத்துக்குள்ளேயே இருந்து அவதிப்பட்டு துன்பப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் அவன் தவித்து அந்நிலையிலேதான் செய் நன்றி மறந்தவனுக்கு ஏற்படும் பாவத்திலிருந்து மீள முடியாதவனால். இக்குறளினூடாக செய் நன்றியை எப்போதும் மறத்தலாகாது, அவ்வாறு மறந்தால் ஏற்படும் கொடிய நிலை என்பவற்றை அழகான முறையில் சொல்லிச் செல்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் குறள்கள் கூறும் பொருள்களையும் விளக்கங்களையும் பற்றி பார்த்தோம். இந்த 10 குறள்களும் ஒருவர் எமக்கு முன்பு செய்த நன்றியை நாம் எப்போதும் மறத்தலாகாது, மறந்தால் ஏற்படும் தீமைகளையும் அந்நன்றியை நினைத்திருந்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் அழகான முறையில் கூறியிருந்தது. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இதுவரை கற்ற செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் இருந்து வினவப்படக்கூடிய வினாக்களையும் அவ்வினாக்களுக்குரிய விடைகளையும் பார்ப்போம். செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? முதலாவது வினா, செய் நன்றி அறிதல் என்றால் என்ன? செய் நன்றி அறிதல் என்பது தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமையாகும். செய் நன்றி அறிதல் என்றால் தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமையாகும். இவ்வதிகாரம் எந்த அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது? இதனை நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். எந்த அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது என்றால், இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. செய் நன்றி அறிதல் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா, செய்யாமற் செய்த உதவி பற்றி வள்ளுவர் என்ன கூறுகிறார்? செய்யாமற் செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் போதாது என்று கூறுகிறார். செய்யாமல் செய்த உதவிக்கு விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் போதாது என்று கூறுகிறார். அடுத்து நான்காவது வினா, எதனை மறக்க வேண்டும், எதனை மறக்க கூடாது என வள்ளுவர் கூறுகிறார். ஒருவன் செய்த தீமையை அன்றே மறத்தல் வேண்டும், அவன் செய்த நன்மையை என்றுமே மறத்தலாகாது என்கிறார். வள்ளுவர் அடுத்ததாக ஐந்தாவது வினா, செய் நன்றி மறந்தவர் பாவங்களிலிருந்து தப்பிக்க வழி கிடையாது. இதுதான் செய் நன்றி மறந்தவரின் நிலை. செய் நன்றி மறந்தவர் பாவங்களிலிருந்து தப்பிக்க வழியே கிடையாது. அடுத்த ஆறாவது வினா, இவ்வதிகாரத்தில் உதவி பற்றி கூறியுள்ளவற்றை தருக. உதவி செய்யாத ஒருவருக்கும் நாம் உதவி செய்யலாம். இந்த அதிகாரத்தில் உதவி பற்றி கூறியுள்ளவற்றை தருக என்றுதான் வினா. அதில் முதலாவது, உதவி செய்யாத ஒருவருக்கும் நாம் உதவி செய்யலாம். இது எந்த குறளினூடாக சொல்லப்படுகின்றது என்றால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இக்குறள் உதவி செய்யாதவருக்கும் நாம் உதவி செய்யலாம் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது. அடுத்த உதவி பற்றிய விளக்கம், காலத்தின் தேவையறிந்து உதவி செய்தல் வேண்டும். காலத்தின் தேவையறிந்து உதவி செய்தல் வேண்டும். இது இந்த குறளினூடாக விளக்கப்படுகின்றது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது என்ற குறள் காலத்தின் தேவையறிந்து செய்கின்ற உதவியின் உயர்நிலையை எடுத்துக்காட்டுகின்றது. காலத்தின் தேவையறிந்து செய்கின்ற உதவியின் உயர்நிலையை இக்குறள் எடுத்துக்காட்டுகின்றது. அடுத்த உதவி, பயனை எதிர்பாராது உதவி செய்தல் வேண்டும். பயனை எதிர்பாராது உதவி செய்தல் வேண்டும். இது இக்குறளினூடாக விளக்கப்படுகின்றது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்ற உதவி பயனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்ற உதவியின் உன்னத நிலையை இக்குறள் காட்டி நிற்கின்றது. அடுத்ததாக, அனைவருக்கும் சிறிய அளவிலேனும் உதவி செய்தல் வேண்டும். எம்மால் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். இந்த சிறிய அளவிலேனும் உதவி செய்தல் வேண்டும் என்ற கருத்தினை கூறுகின்ற குறள் திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்ற குறள் சிறிதளவேனும் எங்களால் முடிந்தளவேனும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய பண்பை எடுத்துக்காட்டுகின்றது. உதவிக்கு அளவில்லை. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. இக்குறள் உதவிக்கு வரையறை இல்லை என்ற தத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றது. உதவிக்கு வரையறை இல்லை என்ற தத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றது. மாணவர்களே, இவ்வதிகாரத்தில் உள்ள குறள்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவசியமாக இவ்வதிகாரத்தில் உள்ள குறள்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். மனனம் செய்யும் போது அது உங்களுக்கு பரீட்சைக்கு கேட்கப்படுகின்ற வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு இலகுவாக இருக்கும். பரீட்சையின் வினாக்கள் வினவப்படும் போது நீங்கள் மனனம் செய்து வைத்திருந்தால் உங்களுக்கு விடையளிப்பதற்கு இலகுவாக இருக்கும். மாணவர்களே, இன்று நாம் தரம் ஆறு மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பகுதியில் 13வது அழகான திருக்குறள் அதிகாரம் செய் நன்றி அறிதல், 13வது அழகு திருக்குறள் செய் நன்றி அறிதல் என்ற பகுதியை கற்றோம். இவ்வதிகாரம் தொடர்பான தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மீண்டும் இன்னுமொரு பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. நன்றி, வணக்கம் மாணவர்களே.